நமஸ்காரம். இன்று ஒரு முக்கியமான தலைப்பு, தினனுமே முக்கியமான தலைப்பு தான். ஆனால் சிலதெல்லாம் குடும்பத்தோடு மிகவும் ஒட்டி இருக்கும் விஷயங்கள். தேகபந்து ஆத்மபந்து என்று ரெண்டு கூறுகிறோம். நம்முடைய பிறப்பாலே அத்தை மாமா தாத்தா பாட்டி சித்தி அத்திம்பேர் பெரியம்மா என்று எத்தனையோ உறவுகள். இதெல்லாம் நம்முடைய உடல் ரீதியாக ஏற்பட்ட உறவு. அடுத்தது ஒரு பக்தனும் பக்தனும் ஆத்ம ரீதியான உறவு. ஒன்று நமக்கு உறவா இருக்க மாட்டா, ஆனா அவர்களும் சத்து, நம்மளும் சாத்திகர்கள். அவர்களும் கோவிலுக்கு வருவா, நாமும் போவோம், சத் சங்கத்தில் சந்திச்சுப்போம். இப்படி இருந்தா ஆத்ம பந்து என்று சொல்லுவோம். இப்ப இந்த ரெண்டு பந்துக்கள் இடத்திலையும் நாம எப்படி நடந்துக்கணும், யார உறவா வச்சுக்கலாம், யாரிடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கணும் என்று பார்ப்போம். நம்மாழ்வார் ஒரு போஷரத்தில், கொண்டபெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை என்று கூறுகிறார். அவர் இந்த உறவுகளை பார்த்த வெறுப்பில் பேசுகிறார். ஆரோத்தர் போயிட்டார்னால் அவனுக்கு வேண்டாதவன்லாம் சிரிக்கிறான், வேண்டியவன்லாம் அழறான். இது என்ன உலகத்தினுடைய இயற்கை? ஒருத்தன் இல்லையேங்கிறதுக்காக ஒன்னும் எல்லாரும் வருத்தப்படட்டும், இந்த பூலோகத்தை விட்டு அவன் போயிட்டானேன்னு. இல்லை அவன் உயர்ந்த கதி அடைந்திருப்பான் என்று எல்லாரும் சந்தோஷப்படட்டும், மோட்சம் கிடைச்சிருக்கும் நினைச்சுன்னு சந்தோஷப்படலாம். அவ்வளவு பக்குவம் நமக்கு வந்துருமா தெரியாது. அப்ப நம்ம விட்டுட்டு ஒரு நல்லவர் கிளம்பி போயிட்டாரே என்று வருத்தப்படலாம். ஆனா வேண்டியவர்களெல்லாம் வருத்தப்படுறா, அவனுக்கு வேண்டாதவர்களெல்லாம் சந்தோஷப்படுறா. இது என்ன உறவு முறைன்னு எனக்கு புரியலையே. ஓ, உடல் ரீதியான உறவுனாலே இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. நம்ம கையில பணம் இருந்தால் அப்ப கொண்டாட வருவா, பெண் கொடுக்கிறேன் பிள்ளை வாங்கிக்கிறேன்னு வருவா. அப்போ உனக்கு உறவுன்னு எல்லா இடத்துலையும் சத்தம் போட்டு பேசுவா. ஆனா அதே நம்ம கையில பணம் இல்லை, கிட்டக்க உறவா இருந்தா கூட யாரு உங்களை பார்த்தாப்புல இருக்கே, ஒன்னும் ஞாபகம் இல்லையே என்ன சட்டுன்னு ஒரு கூட்டத்துல வெட்டிட்டு போயிடுவா. கொண்டாட்டும் குலம் புனைவும் தமருத்தார் விடிநுதியும் வண்டார்பூங் குழலாளும் மனையொழிய உயிரும்மாய்தல் கண்டு ஆற்றேன் உலகியற்கை என்று நம்மாழ்வார் கூறுகிறார். இந்த இயற்கை ஓவோ உலகின தியல்வே, இதென்ன இந்த லோகம் இப்படி அந்நியாயம் பண்றதே. லௌகிகர்களாவது உறவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமோ? வைதிகர்கள் ஆத்மாவை பார்க்கட்டும், உடல் ரீதியா பார்க்க வேண்டாம். அப்ப லௌகிகர்களாவது பார்த்தால் அப்ப அந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையே. வேண்டியவன் வேண்டாதவன், நண்பன் விரோதி, உறவுக்காரர்கள்னாலே ஒரு பொறாமை, இது எதற்காக இருக்கிறது என்றுதான் ஆழ்வார் சொல்லுகிறார். இப்ப நம்ம நல்ல உறவுக்காரர்கள், அவர்களை கூட வச்சுக்கலாம், அவர்கள்ட்ட வழிகாட்டுதல் வாங்கிக்கலாம். அப்படின்னு யாரை தேர்ந்தெடுக்கலாம்? நம்ம கஷ்ட காலத்துல துணை நிற்கணும். நம்ம நல்ல காலத்துல ஓஹோன்னு இருந்துக்கிறச்சே கூடவே வர்றந்தா அதை வச்சு நம்ம நம்பிட முடியாது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதுல நம்மளை விட்டு விட்டு போகாம துணை நிற்பாளா? இல்லையா சுவாமி, எனக்கு கஷ்டமே வந்ததில்லை, அதனால எப்படி கணிக்கிறதுன்னு தெரியலையேனால் நீங்க கற்பனை கூட பண்ணலாம். இப்ப ஒரு உறவுக்காரர் இருக்காருன்னு வச்சுங்க, நமக்கு ஒருவேளை கஷ்டம் வந்தா இவர் என்னமா நடந்துப்பார், இவருடைய பழைய நடவடிக்கைகளை வச்சுட்டு அதை ஒரு மாதிரி நம்ம கெஸ் பண்ண முடியுமோ இல்லையோ? பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களை சேர்க்கணுமா வேண்டாமான்றது தெரிஞ்சு போடும். இன்னொரு டெஸ்ட் இருக்கு. நம்ம பத்தி லோகத்துல யாருக்கான ஒரு சிறு சந்தேகம் வருது, இல்ல வதந்தி வருதுன்னு வச்சுங்க, ஆனா நாம் அப்படிப்பட்டவா இல்லை, அதை பத்தி ஏதோ புரளி வருது, வீண் வதந்தி வருதுன்னால் உடனே அந்த கட்சியில் சேர்ந்து கொண்டு அப்படியே நம்ம முதுகுக்கு பின்னாடி கொஞ்சம் பேசுறா பாருங்க, நம்ம உறவுக்காரர்களே பேசுவா. அப்படி இருக்கிறவாழ்கிட்ட ரொம்ப ஒதுங்கி இருக்கணும், அவ சட்டுன்னு நிறம் மாறுவா. அதே அது புரளின்னு தெரிஞ்சா, இல்ல இல்ல வெறும ஒருவேளை சந்தேகப்பட்டதுங்கிறதுக்காக பேசினேன், நீங்க அப்படிலாம் இல்லேன்னு எனக்கு தெரியும்னு நம்மளை பார்க்கச்சே பேசிடுவா. அப்ப நம்மை பார்க்கும் போது இப்படி பேசி, ஆனா ஏதான ஒரு காசிப் வருது, ஒரு ரூமர் வருதுன்னு வச்சே அதுக்கும் குரல் கொடுத்து பேசுறா பாருங்க. அப்படி இருக்கிறவர்களிடத்திலிருந்து எட்ட இருக்க வேண்டும். அடுத்தது, நம்மளை பத்தி பெருமைப்படுறவாளா இருக்கணும், நம்மளை பார்த்து பொறாமப்படுறவாளா இருக்கக்கூடாது. பெருமைப்பட்டு ஏதோ நன்னா இருக்கார், நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லட்டும். உதாசீனா கூட இருக்கட்டும், இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு கூட நடுத்தரமா கூட இருக்கட்டும், ஆனா பொறாமப்படுற உறவுக்காரால்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். நாம நன்னா இருக்கணும் அப்படின்னு வணங்குவதற்கு யாரான வயசான உறவுக்காரர்கள் இருக்கணும். நம்ம ஒத்தொத்தருக்குமே யாரோ, அது பெரியப்பாவா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், எதுக்கவானா நாம வணங்கறதுக்கு, அவர்களிடத்துல வழிகாட்டுதல் பெற்றுக்கொள்ள. எவ்வளவு அனுபவம் அவளுக்கு இந்த லோகத்தில் இருக்கு, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. இப்போ ஒரு ஸ்ரீ ஜெயந்தி வருது, தீபாவளி வருது, கனு பண்டிகை வருதுன்னா நம்ம வணங்கி ஒருத்தர்கிட்ட வழிகாட்டுதல் வாங்க வேண்டாமா? உலகத்துல எல்லாமே நாம தெரிஞ்சவா இல்லை, அதனால அப்படிப்பட்ட பெரியவர்கள் நம்ம யாரையான தேர்ந்தெடுத்துக்கணும், அவர்களிடத்துல நம்பிக்கை வைக்கணும். அவ நம்மளை பார்த்து பொறாமப்படாதவாளா இருக்கணும், நாம் அவர்களை வணங்கறதுக்கு வழி இருக்கணும். இதையும் ஞாபகத்தில் கொள்க. அடுத்தது, முடிந்த அளவு பங்காளி சொத்து, தாயாதி சொத்து, இல்லை சண்டை போட்டு வாங்கின சொத்து, இல்லை யாருக்கான கடைசி காலத்தில் வாரிசு இல்லாதனால நான் காரியம் பண்ணி அதனால எனக்கு வந்த சொத்து, இதை அநேகமாக தவிர்த்து விடவும். நான் ரொம்ப பர்சனலா பேசுறதுக்கு விரும்பல, இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் எப்படி வரும்னே தெரியாது. சண்டை போட்டு பங்காளி சண்டையில இல்லை யாரதோ அது எங்கேயோ கேசாடி அதெல்லாம் பண்ணி நம்ம வாங்குறோம்னு வச்சுங்க, அது எவ்வளவு தூரம் நம்முடைய குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் பொண்ணுகளை நன்னா வச்சுக்குமா, தெரியாது. மேல அந்த சொத்து என்னென்ன தோஷத்தோட வருதோ. அதனால தாயாதி சொத்து, பங்காளி சொத்து, சண்டை போட்டு வாங்கினது, இல்லை யாருக்கான காரியம் பண்ணி வாங்கினது, இந்த சொத்தெல்லாம் தவிர்த்திடவும். நம்முடைய பங்காளிகள் இருக்காள்னால் அவர்களுக்கு ஏதாவது உதவணும். அவ நல்லவாளா இருக்கா தீயவாளா இருக்கா, கஷ்டப்படுறான்னு வச்சுங்க, ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதோ, கல்யாணம் பண்றதுக்கு உதவுறதோ, படிப்புக்கு உதவுறதோ, சுவாமி அதுக்கு அவர் தகுதியே இல்லைன்னால் பரவாயில்ல, அது கெட்ட புள்ள பொண்ணா இருந்தா கூட, இந்த திவாளுடைய தாத்தா முத்தாத்தா பித்திருக்கள் இருக்கா பாருங்க, நம்ம பித்திருக்களும் இப்ப இந்த தாயாதியனுடைய பித்திருக்களும் ஒரே ஆள் தானே, அதனால அவருக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்குமா, அந்த குழந்தை கஷ்டப்படச்சே இவன் நன்னா இருக்கானே, இவன் கொஞ்சம் பண்ணா தேவையில்லையே, அப்ப நாம அதை பண்ணணும். பண்ணிட்டோம்னா அந்த பித்திருக்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நம்ம சந்ததி ரொம்ப நன்னா இருக்கும். அதனால அதையும் பார்த்துங்க. அங்கங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவா தெரியாதவா தாயாதி பங்காளி இருக்கலாம், ஒரு சிலருக்கு காரியம் சரியா நடக்காது இருந்திருக்கலாம். நாம எப்ப கயைக்கு போனாலும் சேர்த்து யாரெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிற பங்காளி தாயாதியோ எல்லாரையும் மனசுல வைத்து கொண்டு பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வந்துடணும். நீங்க கேட்கலாம், நீர் சொன்னபடிக்கு இப்ப பெருமைப்படுறவா, ஆசீர்வாதம் பண்றவா, வழி காட்டுறவர்கள், கஷ்டத்துல துணை நிக்கிறவா, இந்த மாதிரிலாம் தேடினா நிறைய பேர் இப்ப கிடைக்கிறதே இல்லையே சுவாமின்னால், கிடைத்தா வச்சுக்குங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், இப்ப நான் மட்டும் என்ன பண்ண போறேன், அப்படி கிடைப்பாளான்னு, இப்ப கிடைப்பா ஆறோ ரெண்டு பேர் கிடைப்பா, கிடைச்சா வச்சுப்போம், இல்லையா அவர்களுக்கு நம்ம விலகி இருக்கணும், ஒட்டிக்க கூடாது, அதுக்குன்னு சண்டை போட்டு கூடாது, அவர்களுக்கு வேண்டிய லௌகிக உதவி பண்ணணும், மெட்டீரியல் ஹெல்ப் ஏதானு வேணும்னா பண்ணிடுங்க. ஆனா அவர்களுடைய வழிகாட்டுதலையோ அவர்கள் ஆசீர்வாதத்தையோ அவர்களிடத்துல கான்பிடென்சியலா எதையானு பரிமாறிக்கிறதையோ அதத்தனையும் தவிர்த்து விடவும். கண்டிப்பா நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு உறவா இருந்து, எல்லாத்த விட பகவான் எல்லாவித உறவாகவும் இருந்து நமக்கு கண்டிப்பா வழிகாட்டுவார். உறவு பங்காளிகள் உற்றார்களிடத்தே இப்படி தெரிந்து கொண்டு நடப்போம். கண்டிப்பா அவர்கள் வேணும், அவர்களுக்கு உதவணும், ஆனால் விலகி இருந்துதான் உதவ வேண்டும். ரொம்ப ஒட்டி கொண்டாலே பகவானை தவிர, ஆத்ம பந்துக்களான பாகவதர்களை தவிர ரொம்ப ஒட்டிக்க வேண்டாம், வெட்டி கொள்ளவும் கூடாது. அது அட்டாச்மெண்ட் இருக்கணும், டிட்டாச்சு அட்டாச்மெண்டா இருக்கணும் பாருங்களேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.